الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية صدق الله العلي العظيم لما نزلت هذه الآية قال النبي صلى الله عليه وسلم لعلي هم أنت وشيعتك يوم القيامة راضيين مرضيين أو كما قال عليه الصلاة والسلام مولو لقد يوم படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத்தே கரீம் ஹஜ்ரத்தே முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபோ தாபிஈன்கள் முஸ்லிமான சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய புது வருடத்தில் நாம் காலடி வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய புது வருடத்தை கொண்டாடுவது, அந்த நாளை கண்ணியப்படுத்துவது, புத்தாடைகள் அணிவது, இதெல்லாம் பிதஅத் என்று சொன்னாலும் சென்ற வருடத்தை போன்று இந்த வருடமும் என்னுடைய செயற்பாடுகள் அமையக்கூடாது என்ற கோட்பாட்டுக்குள் வருவது தவறல்ல. சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அமல் இபாதத்தில் நாம் முன்னேற்றத்தை காண வேண்டும். அல்லாஹுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பில் தஅல்லுக்கில் முன்னேற்றத்தை காண வேண்டும். அஹ்லாக்குகள் சீராக வேண்டும். இன்னும் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோமோ தெரியாது. இன்ன எத்தனை நாட்கள் ஹயாத்தோடு இந்த உலகத்தில் இருக்க போகிறோமோ தெரியாது. நாம் எப்பொழுது வஃபாத்தாகுவோம் யாருக்குமே தெரியாது. அந்த அறிவோ அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்பொழுது வஃபாத்தாகுவான், எந்த நேரத்தில் வஃபாத்தாகுவான், எந்த சந்தர்ப்பத்தில் வஃபாத்தாகுவான், அந்த அறிவோ அல்லாஹுக்கு மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படவில்லை. கபர்ஸ்தானுக்கு சென்று பாருங்கள், 90 வயதுடையவர்களுடைய கபரும் இருக்கிறது, சிறிய கை குழந்தையுடைய கபரும் இருக்கிறது. தரப்பட்ட காலகட்டங்களை நாம் நாசமாக்கிவிட்டு, நேரங்களை நாசமாக்கிவிட்டு, சகராத்துடைய நேரத்தில் கதறுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சகராத்துடைய நேரத்தில் சிலர் கத்துவார்கள், ரப்பிர் ஜுஉனி லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தந்துவிடேன், நிறைய அமல்கள் செய்துவிட்டு வருகிறேன் என்று கெஞ்சுவான். அல்லாஹ்வை பதில் சொல்கிறான், கல்லா, ஒருபோதும் சகராத்தில் கதறக்கூடியவனுக்கு உதவி செய்யப்பட மாட்டாது. ஒரு யானைக்கு ஊசி ஓட்டைக்குள்ளால் எப்படி நுழைய முடியாதோ அதே போன்று சகராத்தில் இருப்பவனுக்கு உதவி செய்யப்படவே மாட்டாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வெறும் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை தவிர வேற ஒன்றுமே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் எங்களை முஹாசபா செய்வோம். நான் இப்பொழுது வஃபாத்தாகினால் மலக்குமார்கள் எனக்கு பஷாரத் சொல்லி சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்களா, அல்லது அதாப் செய்து நரகத்துக்கு இழுத்து செல்வார்களா? நாம் ஒவ்வொருவரும் முஹாசபா செய்வோம். நான் இப்பொழுது வஃபாத்தாகினால் என்னை பற்றி எத்தனை சகோதரர்கள் நல்லது கதைக்கப் போகிறார்கள், என்னுடைய ஜனாசா தொழுகையில் எத்தனை சகோதரர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள்? கனிவான சகோதரர்களே, கடந்த காலங்கள் முடிந்து விட்டது. கடந்த காலங்கள் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக, குறைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் தோபா செய்வோம். இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹுக்கு முழுமையாக வழிபட்டேன், தக்வாவுடைய அல்லாஹுடைய பயமற்றமுடைய ஈமானிய உணர்வுடைய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய ஆயுள்களை சாலிஹான் நல்லமல்களோடு ஆகியத்தோடு நீடித்து வைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அஷ்ஹுருல் ஹுரும் கண்ணியமிக்க நான்கு மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தில் நாம் இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தில் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான நிகழ்வுகள் நிகழ்ந்தது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் யசீதுடைய ஆட்சி காலத்தில் நடந்த கர்பலாவுடைய நிகழ்வு. அநேகமான முஸ்லிம்கள் இதை பற்றிய தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். கர்பலா என்றால் என்ன? அங்கு யார் கொலை செய்யப்பட்டார்? யாருக்கும் நடந்த யுத்தம்? நாம் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இதை பற்றி சரியாக தெரிந்து கொள்வது அவசியமாக கட்டாயமாக இருக்கிறது. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, கர்பலா என்பது இராக்கினுடைய ஒரு பகுதி. சோதனை முசீபத்தல் பலாய்கள் நிறைந்த ஒரு இடம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்யும் போது மதீனாவை ஆட்சி பீடமாக அமைத்தே ஆட்சி செய்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் அனைவர்களும் மதீனாவை மையமாக வைத்து ஆட்சி செய்தார்கள். ஆனந்ததே பக்தாதுடைய சிட்டி அந்த காலத்தில் இருக்கவில்லை. பக்தாதுடைய சிட்டி உருவாக்கப்பட்டதே அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் தான். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவை எதற்கு தெரிவு செய்தார்கள்? தகுந்த காரணங்கள் இருக்கிறது. கூஃபாவாசிகள் அலி ரழியல்லாஹு அவர்களை முழுமையாக ஆதரித்தார்கள். கடிதம் எழுதினார்கள், கூஃபாவுக்கு வாருங்கள், உங்களுக்கு நாம் முழு உதவியாக இருப்போம். அலி ரழியல்லாஹு தஆலா நினைத்தார்கள், மதீனாவை ஆட்சி பீடமாக அமைப்பதை விட கூஃபாவை ஆட்சி பீடமாக அமைத்தால் அது சிறப்பாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்று கருதி ஆட்சி பீடத்தை கூஃபாவுக்கு மாற்றினார்கள். அலி ரழியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். அவரும் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கூஃபாவை தலைநகராக வைத்தே ஆட்சி செய்தார். முஆவியா ரழியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவருடைய மகன் யசீதுக்கு பயத் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் கூஃபா வாசிகள் கடிதம் எழுதுகிறார்கள் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களுக்கு. யபன ரசூலில்லா, ரசூலுல்லாஹுடைய மகனே, யசீத் நல்ல ஒரு மனிதர் அல்ல. ஷாரிபுல் ஹம்ர், மதுபானம் குடிக்கக்கூடியவர். தாரிக்கு சலா, தொழுகையை பகிரங்கமாக விடக்கூடியவர். இவர் எங்களுக்கு ஆளுமை செலுத்த தகுதியற்றவர். வஅன்த அஹக்கு மின்ஹு, நீங்கள் தான் யசீதை விட மிக பொருத்தமானவர் என்று கடிதம் எழுதுகிறார்கள். ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களுக்கு கடிதங்கள் தொடராக வந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஹுசைன் ரழியல்லாஹு நினைத்தார்கள், முழு கூஃபா வாசிகளும் எனக்கு பய செய்து விட்டார்கள். நான் தான் கலீஃபா, அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று ஹுசைன் ரழியல்லாஹு நினைக்கக்கூடிய அளவுக்கு கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஏனிவர்கள் கடிதம் போட்டார்கள். ஹுசைன் ரழியல்லாஹு ஆரம்பத்தில் இருந்தது கூஃபாவில். அவருடைய தந்தை அலி ரழியல்லாஹு அன்ஹு, அவருடைய சகோதரன் நானா ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு கூஃபா வாசிகளின் மூலமாக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கே திரும்பிவிட்டார்கள். இந்த கடிதங்கள் தொடராக வந்து கொண்டிருக்கும் போதே ஹுசைன் ரழியல்லாஹு ஆரம்பத்தில் பின்வாங்கினாலும் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், நாம் கூஃபாவுக்கு செல்வோம். நிலவரத்தை அறிவதற்காக வேண்டி அவருடைய சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் இப்னு அகீலை கூஃபாவுக்கு அனுப்பி வைத்தார். முஸ்லிம் இப்னு அகீல் கூஃபாவில் கொஞ்ச காலம் தரித்திருந்தார். நிலவரங்களை ஆராய்ந்தார். உண்மையானதா பொய்யானதா என்று விடயங்களை ஒன்று திரட்டினார். கிட்டத்தட்ட கூஃபா வாசிகளில் 30,000 பேர் முஸ்லிம் இப்னு அகீலுடைய கரத்தில் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி பைஅத் செய்தார்கள். இந்த செய்தி யசீதுக்கு கேள்விப்படுகிறது. அவன் தான் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கிறான். யசீத் முஸ்லிமுடைய அகீலை கொலை செய்கிறான். முஸ்லிமுடைய அகீல் கொலை செய்யப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாலே ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய பிராணத்தை ஆரம்பம் செய்து விட்டார்கள். ஒட்டக சவாரி மக்காவிலிருந்து கூஃபாவுக்கு வர வேண்டும் என்றால் பல நாட்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் மட்டும் வரவில்லை, அவர்களோடு அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 50 பேர்களும் பயணம் செய்தார்கள். அதில் பெண்களும் உள்ளடங்குவார்கள், சிறிய பிள்ளைகளும் உள்ளடங்குவார்கள். இவர்கள் பயணம் செய்யும் போது அதிகமான சஹாபாக்கள் தடுத்தார்கள், போக வேண்டாம், கூஃபா வாசிகள் நல்லவர்கள் அல்ல, மோசடி செய்யக்கூடியவர்கள், உங்களுடைய தந்தையை கொண்டவர்கள், உங்களுடைய சகோதரனை கொண்டவர்கள், கூஃபா வாசிகள் உங்களை வரவழைத்து விட்டு மோசடி செய்வார்கள், போக வேண்டாம் என்று தடுத்தார்கள். அங்கு போனால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், நீங்கள் அஹ்லுல் பைத் நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களை நாம் இழக்க தயாரில்லை என்று அதிகமான சஹாபாக்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இப்ர அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறார்கள், யா ஹுசைன், ஹுசைனே, இன் அஹ்லல் இராக் கௌம் கதிரீன், இராக் மக்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள், ஃபலா தக்ருபன்னஹும், அவர்களை நெருங்க கூட வேண்டாம். ஃபைன் அபைத இல்ல ஸைர், நீங்கள் சென்று தான் ஆக வேண்டும் என்றால் ஃபஸிர் இலல் யமன், யமனுக்கு செல்லுங்கள். அது அழகான ஒரு நாடு, பாதுகாப்பான ஒரு நாடு. ஒலி அபி கபிஹா ஷியா, உங்களுடைய தந்தைக்கு ஆதரவானவர்கள் அங்கு நிறைய இருக்கிறார்கள். ஆனால் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு ஃபஅபா இல்லா அய்யதஹப, நான் சென்றே ஆகுவேன் என்று உறுதியில் இருந்தார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு எண்ணம், நான் ஹக்குக்காக வேண்டி போராடுகிறேன், ஹலீஃபா இப்பொழுது நான் தான், அந்த அநியாயக்காரனிடம் இருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு செல்வேன் என்று உறுதியாக இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு அன்ஹு யார், அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய மகன், மதீனாவில் பிறந்த முதல் குழந்தை. இவருடைய முதல் சாப்பாட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் கலந்தது. உங்களுடைய தந்தையையும் சகோதரனையும் கொண்டார்கள், போக வேண்டாம், மறுத்தார்கள், நான் சென்றே ஆகுவேன். அபு சஹீதின் குதிரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னி லக நாஸிஹுன் வ இன்னி லக முஷ்ஃபிகுன், நான் உங்களுடைய அடக்கமாக நடக்கக்கூடியவன், உங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி தரக்கூடியவன். நீங்கள் கூஃபாவுக்கு செல்வதாக நான் கேள்விப்பட்டேன், நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுடைய தந்தை அலி கூஃபாவில் வைத்து சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அலி ரதியல்லாஹு தஆலாஹு கூஃபாவில் வைத்து அந்த மக்களை பார்த்தே சொல்கிறார்கள், மலர்த்துகும் சத்தியமாக இவர்களுடைய விடயத்தில் நான் சோர்வடைந்து விட்டேன், இவர்களை நான் பகைத்து விட்டேன், அவர்கள் என்னை சோர்வடைய வைத்து விட்டார்கள், என்னை பகைத்து விட்டார்கள். ஒருபோதும் இவர்களிடம் இருந்து நிறைவேற்றக்கூடிய தன்மை என்பது வரவே மாட்டாது. நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு கூஃபா வாசிகளை பார்த்து சொன்னார்கள், இந்த மக்களிடமா நீங்கள் போகிறீர்கள்? இவர்கள் பயணம் செய்து 3 இரவுகளுக்கு பின்னால் தான் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு குதிரையில் மிக வேகமாக சென்று ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை பிடித்தார்கள். கேட்டார்கள், ஐன தத்ஹப், எங்க போகிறீர்கள்? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கடிதங்களை காட்டினார், சொன்னார், ஹாதிஹி குதுபுஹும் வபைஅதுஹும், இதோ அவர்கள் அனுப்பிய கடிதங்கள், அவர்கள் என்னிடம் பைஅத் செய்திருக்கிறார்கள், நான் எப்படி போகாமல் இருப்பது? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாஹு கடிதங்களை வாசித்து விட்டு சொன்னார்கள், லா தஅதீஹிம், போக வேண்டாம். ஃபஅபா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, சென்றே ஆகுவேன் என்றார்கள். அதற்கு பின்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாஹு சொல்கிறார்கள், நான் ஒரு ஹதீஸை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இன்ன ஜிப்ரீல் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகையரஹு பைன துன்யா வல் ஆகிரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய பாட்டன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தே ஃபகையரஹு பைன துன்யா வல் ஆகிரா, துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் மத்தியில் இக்தியார் ஆப்ஷனை கொடுத்தார். ஆனால் உங்களுடைய பாட்டன் தஹ்தார் அல் ஆகிரா, ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தார், உலகத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. وَإِنَّكَ بِضْعَةٌ مِنْهُ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சதை துண்டு தான் நீங்கள். உங்களுடைய பாட்டன் எடுத்த முடிவையே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உலகம் வேண்டாம், மக்காவிலேயே இருந்து விடுங்கள் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு தனஹு நசீஹா செய்தார்கள். ஹுசைன் ரழியல்லாஹு ஃபஅபா, மறுத்தார்கள், நான் சென்று தான் ஆகுவேன். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கட்டி பிடித்து கண்ணீர் வடித்தார்கள், அழுந்தார்கள். உறுதியாக இருந்தார்கள், நான் சென்றே ஆகுவேன், நான் ஹக்குக்காக செய்ய வேண்டிய யுத்தம், நான் போகாமல் இருந்தால் நான் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்ற ரீதியில் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு பயணத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களும் அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கூஃபாவை சென்றடைகிறார்கள். யசீதுக்கு கேள்விப்படுகிறது, ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு படையை அழைத்து வந்திருக்கிறார், ஆட்சியை பிடிக்க போகிறார், எங்களோடு யுத்தம் செய்ய போகிறார் என்று அவருக்கு செய்தி வருகிறது. யசீத் ஒரு படையை தயார் செய்கிறார். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதை தலைவராக நியமனம் செய்தார். படையை அனுப்புவதற்கு முன்னால் ஒரு நசீகத்தை செய்தார், நீங்கள் யுத்தம் செய்வது அஹ்லுல் பைத்தோடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டாம், பேச்சுவார்த்தை நடத்துங்கள், பேச்சுவார்த்தையின் மூலமாக விடயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நசீஹத் செய்து அனுப்புகிறார். உபைதுல்லாஹு ஜியாதுடைய படையும் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுடைய படையும் கர்பலா என்ற இடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள். ரெண்டு கூட்டத்தினர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். எத்தனை கூஃபா வாசிகள் கடிதம் போட்டார்கள், கிட்டத்தட்ட கூஃபா வாசிகளில் 30,000 பேர் முஸ்லிமுன் அக்கையினுடைய கரத்தில் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி பைய செய்தார்கள். ஆனால் ஒரு கூஃபா வாசி கூட அந்த இடத்துக்கு வரவில்லை. ஹுசைன் ரழியல்லாஹு விளங்கிக் கொண்டார்கள், கூஃபா வாசிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அல்லது முனாஃபிக்குகள் கூஃபா வாசிகளுடைய பெயரில் எனக்கு கடிதம் போட்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரழியல்லாஹு நிலவரத்தை விளங்கிக் கொண்டார்கள். இப்பொழுது எதிர்ப்படையை பார்த்து சொன்னார்கள், நான் மூன்று விடயங்களை முன்வைக்கிறேன், இந்த மூன்று விடயங்களில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். நான் வந்த வழியில் சென்று விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், இது ஒன்று. இரண்டாவது, அல்லது நான் யசீதிடம் செல்கிறேன், அவரோடு நான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மூன்றாவது, நான் மக்காவுக்கு செல்லவில்லை, கூஃபாவில் இருக்கிறேன், அதுவும் பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறேன். இந்த மூன்று விடயங்களையும் உபைதுல்லாஹ்வுடைய படை நிராகரித்தது. ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய நிபந்தனைகளை முன்வைத்தார்கள், அஹ்லுல் பைத்தை கேவலப்படுத்தக்கூடிய நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், சிறு பிள்ளைகள் தாகத்தில் கதறுகிறது, தண்ணீர் கொடுக்கவில்லை. ஹுசைன் ரழியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் இப்படியே செய்தீர்கள் என்றால் என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரை உங்களுக்கு எதிராக நான் போராடுவேன், யுத்தம் செய்வேன் என்று சொன்னார்கள். யுத்தம் ஆரம்பமாகிறது. அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அநேகமானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், அஹ்லுல் பைத்தே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு குடும்பமும் அழிக்கப்பட்டு விட்டது, அவருடைய பிச்சலம் இதற்கு பின்னால் தொடர மாட்டாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அஹ்லுல் பைத் கொலை செய்யப்பட்டார்கள். ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு யுத்தம் செய்து செய்து களைப்படைந்து ஒரு இடத்திற்கு தண்ணீர் அருந்துவதற்காக செல்கிறார்கள். ரெண்டு கைகளிலேயும் தண்ணீரை நிரப்பி வாய்க்கு எடுக்கும் போது ஒரு அம்பு சரியாக வந்து வாயில் பாய்ந்தது. இப்போது ஷரீக் என்பவன் இடது கையை வெட்டினான், இன்னொருவன் தோளில் பலமாக தாக்கினான். சினான ஒரு ஆனிஸ் என்பவன் ஈட்டியால் சரியாக நெஞ்சுக்கு குத்தினான். ஹுசைன் ரதியல்லாஹ் அன்ஹு அப்படியோ பூமியில் விழுந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் ஷிமர் உயரமான ஒரு இடத்தில் இருந்தான். ஹுசைன் ரதியல்லாஹ் அன்ஹு கொலை செய்யப்பட்டதை கண்டுவிட்டான். வாளை எடுத்துக்கொண்டு வந்து கழுத்தை அறுத்தி தலையை வேறாக எடுத்தான். சுப்ஹானல்லாஹ். ஹுசைன் ரதியல்லாஹ் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு உடையவர்கள். நபி அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை பார்த்தால் போதும். அந்த தலையை வெட்டுவதற்கு இவனுக்கு எப்படி மனம் வந்தது? உள்ளத்தில் அணுவளவு கூட ஈமான் இருந்திருந்தால் இவன் இப்படியாப்பட்ட ஒரு செயலை செய்திருப்பானா? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக கொலை செய்யப்படவில்லை, சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய உடம்பில் 67 காயங்கள், 33 இடங்களில் கடுமையாக குத்தப்பட்டிருக்கிறார்கள், 34 இடங்களில் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். கனிவான சகோதரர்களே, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாரே, என்னை விட்டால் வந்த வழியில் நான் சென்று விடுவேன் என்று விட்டிருக்கலாமே. ஹுசைன் ரதியல்லாஹு யார், இவர்கள் யார்? உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை கிளர்ச்சியாளர்கள் கொலை செய்ய வருகிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய உயிரை தியாகம் செய்தார். அதே போன்று இவர்கள் செய்திருக்க வேண்டும். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த உபைதுல்லாஹுடைய ஜியாதுடைய படையும் சமமாகுவார்களா? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சையிது ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்க வாலிபர்களுடைய தலைவர் என்று சில உலமாக்கள் எழுதுகிறார்கள். இந்த கொலையோட சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே முஸ்லிம் இல்லை, அனைவர்களும் காபிர்கள் என்று. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை யசீதிடம் கொண்டு வரப்படுகிறது. யசீத் கொலை செய்யுமாறு சொல்லவில்லை, பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான் சொன்னார். ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலையை கண்டதும் யசீத் அவசரமாக எழும்பினார், சத்தம் போட்டு அழுந்தார். நான் ஹுசைன் ரதியல்லாஹுவை கொலை செய்ய சொல்லவில்லை என்று பகிரங்கமாக சொன்னார். எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மதம் இல்லை. இப்பொழுது அழுந்த என்ன பிரயோசனம், மரத்த என்ன பிரயோசனம், உயிர் போய்விட்டதே, அகுலுல் பைத்தே கொலை செய்யப்பட்டு விட்டார்களே. யசீதுடைய தவறு என்ன தெரியுமா? ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுக்கவில்லை. கர்பலாவுடைய யுத்தத்துக்கு பின்னால் யசீதுக்கு ஏராளமான விமர்சனங்கள் வந்தது. முழு முஸ்லிம்களும் அவரை நிராகரித்தார்கள். ஒரு உண்மையான ஆட்சியாளர் இருந்திருந்தால், உமர் ரதியல்லாஹு அவர்களை போன்ற ஒரு ஆட்சியாளர் அங்கு இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதை யசீத் செய்யவில்லை. கொலையோடு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்கவில்லை, எச்சரிக்கை செய்துவிட்டு விட்டுவிட்டார். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார். சிலர் சொல்கிறார்களே, நாம் யசீதை நேசிக்கிறோம் என்று சில ஷியாக்கள் சொல்வார்கள், யசீதை நேசிப்பதாக. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லா அலைஹி சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனை கொலை செய்த யசீதை எப்படி ஒரு மூமின் விரும்புவான்? ஒரு மூமின் ஒரு நாளும் யசீதை விரும்ப மாட்டான் என்று அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இப்ராஹிம் அன்னஸ்ஈ கிதாபில் எழுதுகிறார், அவர் ஈராக்கைச் சேர்ந்தவர். அவர் எழுதுகிறார், லவ் குன்து ஃபீ மன் கத்ல அல் ஹுசைன், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்திருந்தால், சும்மா உதுஹில்துல் ஜன்னா, பிறகு அல்லாஹ் என்னை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பியிருந்தாலும், லத்தஹ்யைது அன் அன்துர இலா வஜ்ஹி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் வெட்கப்பட்டிருப்பேன். அவருடைய பேரனை கொலை செய்துவிட்டு அவருடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பது? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கர்பலாவுடைய நிகழ்வு என்பது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அகுல் பைத்தே கொலை செய்யப்பட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிச்சளங்களில் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அலி ரதியல்லாஹு தன்னுடைய பிள்ளைகளில் உஸ்மான், முஹம்மத், அபுபக்கர், அப்பாஸ், ஜஃபர் கொலை செய்யப்பட்டார்கள். ஷியாக்கள் அலி ரதியல்லாஹு தன்னுடைய பிள்ளைகளில் முஹம்மதை சொல்வார்கள், அப்பாஸை சொல்வார்கள், ஜஃபரை சொல்வார்கள், உஸ்மான் அபுபக்கர் என்ற பெயர்களை சொல்ல மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் இருப்பதை மறைப்பார்கள். ஏனென்றால் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சஹாபாக்களை வெறுத்ததாக அவர்களுடைய கோட்பாடு. பிள்ளைகளுக்கு இந்த பெயரை வைத்திருக்கிறார் என்றால் அவர்களை வெறுக்கவில்லை என்ற அர்த்தம். இப்படி ஒன்று வரக்கூடாது என்பதற்காக உஸ்மான் முஹம்மத் என்ற இந்த பிள்ளைகளை சொல்ல மாட்டார்கள், மறைப்பார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு தன்னுடைய பிள்ளைகளில் அப்துல்லா கொலை செய்யப்பட்டார், அலியுல் அக்பர் கொலை செய்யப்பட்டார். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு ரெண்டு பிள்ளைகளுக்கு அலி என்ற பெயரை வைத்தார்கள். அலியுல் அக்பர் பெரிய அலி தான் கொலை செய்யப்பட்டார், பெரியவர் தான் கொலை செய்யப்பட்டார். அலியுல் அசுகர் சிறிய அலி, ஜைனுல் ஆபதீன் என்று சொல்வோம், அவர் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படாமல் தப்பித்து விட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வம்சமே இவரிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகளில் அப்துல்லா கொலை செய்யப்பட்டார், அபுபக்கர் கொலை செய்யப்பட்டார். கனிமான சகோதரர்களே, இன்னும் ஏராளமானவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முஹர்ரம் பத்தில் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இரத்தத்தால் எழுதப்பட வேண்டிய வரலாறு, மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத ஒரு நிகழ்வு. கியாமத்துடைய நாள் வரை, இந்த உலகம் அழியும் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் கர்பலாவுடைய நிகழ்வை கேள்விப்படும் போதே மனதில் வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். உள்ளத்தில் ஈமான் இருந்தால் வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். கரிமான சகோதரர்களே, ஹுசைன் ரதியல்லாஹு தன்னுடைய தலை வேறொரு இடத்திலும், உடம்பு இன்னொரு இடத்திலும் அடக்கப்பட்டது. சில ரிவாயத்களின் படி யசீதுடைய கரத்தால் ஹுசைன் ரதியல்லாஹு தன்னுடைய தலை கூஃபாவில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்களின் படி பக்கியுல் கர்கத் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டது. உடம்பு கர்பலா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்றும் ஷியாக்கள் அந்த இடத்தை வணக்கம் செய்யக்கூடிய இடமா ஆக்கியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஷியாக்கள் முஹர்ரம் பத்தில் உடம்பை வெட்டி கொள்வார்கள், அவர்களை அடித்துக் கொள்வார்கள். காரணம் சொல்வார்கள், கூஃபாவில் அந்த கர்பலாவுடைய நிகழ்வில் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போனதே. அவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகவில்லை, உதவி செய்யாமல் இருந்தார்கள். அவர்களே வரவழைத்து விட்டு மோசடி செய்தார்கள், ஏமாற்றினார்கள். ஷியாக்கள் என்பவர்கள் அலி ரதியல்லாஹு தன்னுடைய விடயத்தில் எல்லை மீறியவர்கள், ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அவருடைய விடயத்தில் எல்லை மீறியவர்கள். ஷியாக்களில் நிறைய குழுவினர்கள் இருக்கிறார்கள். சிலர் அலி ரதியல்லாஹு அவர்களை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு சமமாக பார்க்கக்கூடியவர்கள், சுஜூத் கூட செய்வார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய கோட்பாடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலி ரதியல்லாஹு அவர்களிடத்தில் தான் வஹியை கொண்டு வர வேண்டும், ஆனால் அவர் மோசடி செய்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு போனார் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில கூட்டம் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு தகுதியானது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் அநியாயமாக ஆட்சியை பணித்துக் கொண்டார்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்துவார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஷியாக்களில் அனைவர்களுமே சஹாபாக்களை ஏற்கக்கூடியவர்கள், சகாத வார்த்தைகளால் திட்டக்கூடியவர்கள். விசேஷமாக அபூபக்கர், உமர், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹும் இந்த சஹாபாக்களை சகாத சம்பவங்களோடு தொடர்பு படுத்துவார்கள், இட்டு கட்டப்பட்ட சம்பவங்களோடு தொடர்பு படுத்துவார்கள். கனிமான சகோதரர்களே, எங்களுடைய அகீதா என்ன தெரியுமா? சஹாபாக்களை ஏசியவர்களுடைய சத்தம் என்ன தெரியுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், ஷாஃபி மத்ஹபுடைய மிக முக்கியமான முஃப்தி தான் இப்னு ஹஜர் அல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி, இந்த ரெண்டு பேரும் எழுதுகிறார்கள். யாரெல்லாம் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய கிலாபத்தை மறுக்கிறார்களோ அவர்கள் காபிர்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு துரோகம் செய்து விட்டதாக யாராவது சொன்னால் அவர்கள் காபிர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், யாரெல்லாம் சஹாபாக்களுக்கு ஏற்றுவார்களோ அவர்கள் அனைவர்களுமே காபிர்கள். லைஸ லஹு நஸீபுன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்குமே இல்லை. இமாம் அவுஸாய் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், மன் ஷத்தம அபா பக்கர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களை யார் ஏற்றுவாரோ அவர் முஸ்லிமே இல்லை, அவர் காபிர். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், இமாமியாக்கள் சஹாபாக்களை காபிர் என்று சொல்கிறார்கள், வலிக்கட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். இமாமியா கொள்கையை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களே இல்லை. அஹமது இப்னு யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், ஒரு யஹூதி ஒரு ஆட்டை அறுக்கிறார், ஒரு ஷியா கொள்கையை சார்ந்தவன் ஒரு ஆட்டை அறுக்கிறார். ஷியா ஒரு ஷீஇ அறுத்ததை நான் சாப்பிட மாட்டேன், யஹூதி அறுத்ததை சாப்பிடுவேன். யூதர்களை விட பயங்கரமானவர்கள் தான் ஷியாக்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஷியாக்களில் கிட்டத்தட்ட 22 குழுக்கள் இருக்கிறார்கள். 22 குழுக்கள், ஒவ்வொரு கூட்டமும் அடுத்த கூட்டத்தை காபிர் என்று சொல்வார்கள். இந்த 22 கூட்டங்களில் அதிகமான எண்ணிக்கை உடையவர்கள் தான் இத்னா அஷரியா கொள்கையை சார்ந்தவர்கள். 85% இஸ்னா அஷரியா கொள்கையை சார்ந்தவர்கள். மீதமுள்ள 15% தான் இமாமியா, ஜைதியா, இஸ்மாயிலியா, அலவியா இது போன்ற கொள்கையுடையவர்கள். கனிமான சகோதரர்களை, இஸ்னா அஷரியாக்களுடைய கோட்பாடு 12 இமாம்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹுவை ஆரம்பித்து கடைசியாக மஹதிக்கு வருவார்கள். இந்த 12 இமாம்களை மஅசூம்களாக நம்புவார்கள், நபிமார்களை போன்றே பாவமே செய்யாதவர்கள் என்று நம்புவார்கள். இஸ்னா அஷரியாவுடைய கொள்கைக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்மாயிலியா கொள்கையை சார்ந்தவர்கள். போராவுடைய இஜ்திமா மாநாடு எங்களுடைய நாட்டில் சென்ற வாரம் நடந்தது. யார் இந்த போராக்கள்? இந்த போராக்கள் யார் என்று சொல்வதற்கு முன்னால் ஒரு விடயத்தை மிக உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இஸ்லாத்திற்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. இவர்களுடைய கோட்பாடுகள் செயற்பாடுகள் இஸ்லாத்துக்கு முரணானது. இவர்களுடைய அகீதாக்கள் கொள்கைகள் ஏராளமாக இருக்கிறது. அதில் ஒன்றே ஒன்று போதும் இவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு. இவர்களுடைய கோட்பாடு இமாமுகும் யுஸ்பிஹுல் இலாஹ வயஅலமுல் பாத்தின. இவர்களுடைய இமாம் ஒவ்வொரு காலத்திலேயும் இவர்களுக்கு ஒரு இமாம் இருப்பார். இப்பொழுதும் ஒரு இமாம் இருக்கிறார். அந்த இமாம் அல்லாஹ்வுக்கு சமமானவரா? நஊது பில்லாஹ். அவருக்கு சுஜூத் செய்யவும் செய்வார்கள். அந்த இமாம் வயஅலமுல் பாத்தின், மறைமுகமான எல்லா விடயங்களையும் அறிந்தவர். இல்முல் கைப் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அந்த அறிவை வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. யாராவது ஒருவன் எனக்கு இல்முல் கைப் இருப்பதாக சொன்னால் அவன் காபிர். இன்னொருவருக்கு இல்முல் கைப் இருப்பதாக நாம் நம்பினால் அவன் காபிர். இந்த கோட்பாட்டை வைத்துதான் நாம் சொல்கிறோம், இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, முஷ்ரிக்குகள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். கனிமான சகோதரர்களே, இந்த 22 கூட்டத்தினர்களிலும் முதலாவது இஸ்னா அஷரியா பெரும்பான்மை 85%. அதற்கு பின்னால் இஸ்மாயிலியா கொள்கையை சார்ந்தவர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அவருடைய 2 மகன்மார்கள் மூசா இஸ்மாயில், இந்த 2 பேர்களிலும் யார் அடுத்து இமாமாக வருவதற்கு தகுதி பெற்றவர் என்ற விடயத்தில் இவர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் கருத்து வேற்றுமை இருந்தது. ஷியாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை. சிலர் மூசாவை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் இஸ்மாயிலை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இஸ்மாயில் என்பவரை இமாமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்மாயிலியாக. இவ்வளவுக்கும் அந்த இஸ்மாயில் என்ற மகன் அவருடைய தந்தை ஜாஃபர் சாதிக்குரிய காலத்திலேயே வஃபாத்தாகிவிட்டார். அவரை இமாமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்மாயிலியாக. இஸ்மாயிலியா கொள்கையை சார்ந்தவர்களில் மூன்று கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். தரூஸ், ஆகானியா, போரா. அரபிய சொல்வார்கள் போஹ்ரா. போராவிலேயும் இரண்டு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். தாவூதி போராக்கள், சுலைமானி போராக்கள். சுலைமானி போராக்களுடைய தலைமையகம் யமனில் இருக்கிறது. தாவூதி போராக்களுடைய தலைமையகம் இந்தியாவுடைய மும்பையில் இருக்கிறது. சென்ற வாரம் இலங்கையில் நடந்த இஜ்திமா, அந்த குழு தாவூதி போராக்கள். இவர்களுடைய கோட்பாடுகள் இஸ்லாத்துக்கு முரணானவை, இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவைகள். இவர்களுடைய இமாமை கடவுளாக நம்புகிறார்கள், அல்லாஹ்வுக்கு சமமானவர்களாக நம்புகிறார்கள், அனைத்து அறிவும் இருப்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லாமல் முஸ்லிம்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இவர்களுடைய அடிப்படை அரசியல் அல்ல, இவர்களுடைய அடிப்படை வியாபாரம். வியாபாரத்தை மையமாக வைத்து சத்தையா என்ற கொள்கையின் ஊடாக அவர்களுடைய கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புவார்கள். இந்த போராக்களுடைய கடைகள் பெட்டாவிலும் இருக்கிறது. இவர்களோடு கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுக்காக செய்யாதீர்கள், உங்களை முஸ்லிக்காக விட மாட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அகீதாவை கொள்கையை உங்களிடத்தில் கொண்டு வருவார்கள். எங்களுடைய அகீதாவை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. அகீதாவில் கொஞ்சம் தருகினாலும் குஃப்ருக்கு போய் சேர்ந்து விடுவோம். கனிமான சகோதரர்களே, எங்களுடைய அகீதாவை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. நாம் அதில் உறுதியாக இருப்போம். யார் என்ன சொன்னாலும் அகலே சுன்னா ஜமாஅத்துடைய கோட்பாட்டில் நாம் இருக்கிறோம், அதை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் என்ற உறுதிப்பாட்டில் இருப்போம். அவர்களுடைய இஜ்திமா மாநாடு நடந்திருக்கிறது, அதில் என்னென்ன முடிவுகள் எடுத்தார்களோ தெரியாது. அடுத்த கட்டமாக இலங்கையில் என்னென்ன செய்ய போகிறார்களோ தெரியாது. மக்களுக்கு வெளிரங்கமாக இலங்காது. தக்கியா என்ற கோட்பாட்டின் ஊடாக தான் அவர்களுடைய கொள்கையை மக்களுக்கு பரப்புவார்கள், நல்லாக பழகுவார்கள், ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக இருப்பார்கள். ஆனால் உள்ரங்கத்தில் அந்த கொள்கையுடையவர்கள் யாராவது இந்த ஷியாக்களுடைய கொள்கையை சார்ந்தவர் என்று சந்தேகிக்கப்பட்டால் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யாதீர்கள், அவர்களோடு பழகாதீர்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அகீதா என்பது மிக நீளமான ஒரு பாடம். அதில் கொஞ்சம் தருகினாலும் நாம் நரகத்துக்கு தான் சொல்ல வேண்டும். அகீதா சரியில்லாமல் இருந்து எவ்வளோ இபாதத் செய்து என்ன பிரயோசனம்? எத்தனை ஹஜ் உம்ராக்கள் செய்து என்ன பிரயோசனம்? எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சரியான அகீதாவோடு, சரியான கொள்கையோடு, அகலே சுன்னவல் ஜமாஅத்துடைய கொள்கையோடு உலகத்தில் வாழ்ந்து நல்ல சிறந்த அமல்களை செய்து வஃபாத்தாக கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவனாக. யாழ்வனுடைய பாவங்களை மன்னித்து தெரியாமல், தப்புத்தவர்களை மன்னித்து தெரியாமல், குற்றங்குறைகளை மன்னித்து தெரியாமல், அழகாக ஹவாஜ் அனைத்தையும் பொறுத்தெடுத்து தெரியாமல், முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியாமல், கடைசி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியாமல். ஆமீன் ஆமீன். வாஹிரு தஆவானா.